அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் இருக்கக்கூடிய மாதம் எவ்வளவு மகத்தான மாதம், சிறப்பான மாதம், மாண்புமிக்க மகத்துவமான மாதம் என்றால், இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் எந்த மெம்பர் மேடையை எடுத்துக்கொண்டாலும், எந்த பயான் நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டாலும், அது வானொலியில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி நிரல்களாக இருக்கலாம், தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், பத்திரிகையில் வெளியாகக்கூடிய கட்டுரைகளாக இருக்கலாம், இந்த மாதத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புகள் என்ன, அவர்களுடைய மகத்துவம் என்ன, அவர்களுடைய புகழ் என்ன, அவர்களுடைய குண அதிசயம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் போன்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புகளும் மகத்துவமும் புகழும் புகழ்ச்சியும் போற்றப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான இந்த உலகத்துக்கு உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை தான் தேர்ந்தெடுத்து எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு உதிக்க வைத்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அப்படிப்பட்ட விசேஷமான மகத்துவமான ஒரு சிறப்பான மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய மாண்புகளை, அவர்களுடைய மகத்துவத்தை, அவர்களுடைய அந்தத்தை, அவர்களுடைய நடத்தையை, அவர்களுடைய குணாதிசயங்களை இங்கு குறைவான அறிவு கொடுக்கப்பட்ட எங்களால் அவர்களுடைய புகழ் மாலையை பாடி முடிக்க முடியாது. முழு உலகமுமே சேரட்டுமே, முழு உலகமுமே கவிஞர்களாக மாறி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழையும் புகழ்ச்சியையும் பாட நினைத்தாலும், கண்ணியமானவர்களே, அத்துணை புகழும் கடலில் மூங்கி எடுக்கின்ற அந்த ஊசியில் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு துளி தண்ணீருக்கு சமமானது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிகப்பெரிய சிறப்பையும் ஒரு பூர்ணத்துவத்தையும் வைத்திருக்கிறான் என்றால் அது மிகையாகாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹை எப்படி சிறப்பாக்கினான் என்றால், உலகத்துடைய நடைமுறைக்கு அப்பால் உலகத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் இருக்கிறது, ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது. அது எப்படி என்றால், கண்ணியமானவர்களே, முதலாவது மனிதன் பிறக்க வேண்டும், அதற்கு பின்னால் வளர வேண்டும், அதற்கு பின்னால் படிக்க வேண்டும், அதற்கு பின்னால் பட்டம், அதற்கு பின்னால் அந்தஸ்து, அதற்கு பின்னால் செல்வாக்கு, அதற்கு பின்னால் ஆட்சி அதிகாரம், அதற்கு பின்னால் அறிவு ஞானங்கள், அதற்கு பின்னால் பட்டங்கள். சுப்ஹானல்லாஹ், உலகத்துடைய நியதி அது யாராக இருந்தாலும் சரி, முதலாவது பிறக்க வேண்டும், அதற்கு பின்னால்தான் அவனுக்கு சிறப்பு. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக்குவதற்கு அல்லாஹ் உலகத்துடைய நடைமுறையை மாற்றினான். மாற்றமானது கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வைத்திருக்கிறான். முதலாவது உலகத்துடைய அமைப்பு பிறப்பு, அதற்கு பின்னால் சிறப்பு. ஆனால் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் சிறப்படைந்தார்கள் என்று சொல்லுவதை விட சிறந்த நிலைமையிலேதான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள். இது எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த தனித்துவம், தனிச்சிறப்பு. இது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த சிறப்பை வைக்கவில்லை. உலகத்தில் எந்த ரசூலுக்கும், எந்த மலக்குக்கும், எந்த அடியார்களுக்கும் வைக்காத ஒரு தனித்துவத்தை எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்தான். அதுதான் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே எத்தனையோ மதத்தில் சிறப்படைந்திருக்கிறார்கள். அதை பேசி முடிக்க முடியாது. ஒரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், அல்லதீன யத்தபியூன ரசூல நபியல் உம்மி அல்லதீ யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், இவர்கள் எப்படிப்பட்ட நபியை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத உம்மி நபி. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு நுட்பத்தை சொல்லி தருகிறேன். இதற்கு பின்னால் எந்த முஸ்லீமும் ரசூலுல்லாவை பார்த்து எழுத படிக்க தெரியாது என்ற வார்த்தையை பாவிக்காதீர்கள். எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத, ஏனென்றால் இந்தியாவில் ஒரு எழுத்தாளர் ரசூலுல்லாவை எப்படி வர்ணிப்பார்கள் தெரியுமா? எழுத படிக்க தெரியாமல் அல்ல, எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத பல்கலைக்கழகமே இன்று முழு உலகமும் உங்களைத்தான் எழுதியும் படித்தும் வருகிறது. நாயகமே, சுபஹானல்லாஹ். பல்கலைக்கழகத்துக்கு ஒப்பாக்கினால் ஒரு அந்நியன். எனவே நான் சொல்கிறோம், எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத அந்த நபியை பின்பற்றுகிறார்களே, அப்படிப்பட்ட உத்தமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே முதன் முதலாக உதித்த வேதம் தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. அந்த வேதத்திலேயும் குர்ஆனுக்கு முன்னால் கடைசியாக இறக்கப்பட்ட வேதம் இன்ஜீல் வேதம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தில் இந்த உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய மாண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட நபியை தான் பின்பற்றுகிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னால உலகத்தில் சிறப்படைஞ்சி இருக்கிறார்கள். இது உலகத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுத்திய சிறப்பு. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட நான்கு வேதத்தில் மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட நான்கு வேதத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு மேலால் இன்று எத்தனை மதங்கள் இருக்கிறதோ, எத்தனை வேத புத்தகங்கள் இருக்கிறதோ, எத்தனை புனித நூல்கள் இருக்கிறதோ, அத்தனை வேதங்களிலும் அத்தனை மதங்களிலும் அத்தனை புனித நூல்களிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படாமல் கிடையாது. சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியானது இந்தியாவில். புத்தகத்துடைய பேர் கல்கி அவதாரம். கேள்விப்பட்டிருப்பீர்கள், கல்கி அவதாரம். கல்கி என்று சொன்னால் அதை முதலாவது புரிய வேண்டும். இந்துக்களிடத்தில் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு ஈமான் இருக்கிறது. அது என்னவென்றால், காலத்துக்கு காலம் மக்கள் மாக்களாக வாழ்கின்ற கட்டத்தில், மக்கள் மிருகங்களாக வாழ்கின்ற கட்டத்தில், மக்கள் மனித தன்மையை இழந்துபடும் மோசமான வாழ்க்கை வாழுகின்ற தருணத்தில் கடவுளின் மூலமாக அவதாரம் எடுக்கப்பட்டு இந்த பூமிக்கு ஒரு மனித புனிதர் அனுப்பப்படுவார். அவர் நற்குணமுடையவராக இருப்பார், போற்றப்படக்கூடியவராக இருப்பார், அவர் மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியவராக இருப்பார். இதான் இந்த கல்கி அவதாரம் என்றால் அர்த்தம். இந்துக்கும் இந்துக்களிடத்தில் இந்த நம்பிக்கை இருக்கிறது, ஒரு கல்கியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெயரில் கல்கி அவதாரம் என்ற ஒரு புத்தகத்தை இந்தியாவில் மிக பிரபல்யமான ஃபேமஸான ஒரு பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பேராசிரியராக இருக்கக்கூடிய வேட் பிரகாஷ் உபாத்தியாய் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்டதாரி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் அவர் முகவுரையிலே சொல்கிறார், நான் ஒரு விடுத்தத்துக்கு ஆயிரம் விடுத்தங்கள் யோசித்தேன். நான் பின்பற்றுகின்ற மதம் வேறு, ஆனால் நான் எழுதப் போகின்ற மார்க்கம் வேறு. இருந்தாலும் முழு உலகத்துக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று துணிந்து எழுதுகிறேன். ஏ இந்துக்களே, இதற்கு பின்னாலும் கல்கி வருவார் என்று நீங்கள் நம்பினால் இது மூடத்தனம், இது மடத்தனன். ஏனென்றால் அந்த கல்கி என்றோ பிறந்து வாழ்ந்து மறைந்து விட்டார். அவர்தான் முஸ்லீம்கள் தன்னுடைய உயிரையும் விட, தன்னை பெற்றவர்களை விட தலைக்கு மேலால் வைத்து பின்பற்றுகின்ற உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த கல்கி. சுபஹானல்லாஹ். அவர் அந்த புத்தகத்தில் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் அல்ல, சஹாபாக்களுடைய வார்த்தைகள் அல்ல, இமாம்களுடைய வார்த்தைகள் அல்ல, இந்துக்களுடைய வேத நூல்களில் இருந்து சில அடையாளங்களை குறிப்பிட்டு அவர் அடித்து சொல்கிறார். அது வேறு யாரும் கிடையாது, முஸ்லீம்களுடைய தலைவர்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது அடையாளம் எழுதுகிறாரு, முழு உலக வாழ் மக்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பார். கல்கியாக வரக்கூடியவர் ஒரு ஊருக்கோ ஒரு தேசத்துக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு கண்டத்துக்கோ ஒரு இனத்தவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ மாத்திரமல்ல, உலகத்தில் மனிதனாக ஜின்னாக பிறந்த அத்துணை படைப்புக்கும் தலைவராக வழிகாட்டியாக இருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எந்த துறைக்கு கண்ணியமானவர்களே முன்மாதிரி இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறானே தவிர ஒரு ஃபேக்கல்டியை ஒரு துறையை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லவில்லை. குடும்ப வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில், வியாபார வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறித்து சொல்லவில்லை. ரசூலுல்லாவை வர்ணிக்கும் போது அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாவுடைய முழு வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. சொந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரி வேண்டுமா? ரசூலுல்லாவை பின்பற்றுங்கள். குடும்ப வாழ்க்கைக்கு முன்மாதிரி வேண்டுமா? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி என்றார்கள். உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்கள் எல்லாரையும் விட நான் என் மனைவியோட சிறப்பா வாழ்ந்திருக்கிறேன். சொன்ன நேரம் என்ன நேரம் தெரியுமா? அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எங்கட நாட்டில் எங்களுக்கு 4 திருமணம் முடிக்க அனுமதி இருக்கிறது, ஆனால் 100 to 99.9 தான் வாழ்றோம், ஒன்றோடு தான் வாழ்றோம். ஆனா இந்த ஹதீஸ ரசூலுல்லா சொல்லும் போது 9 மனைவியோடு வாழ்ந்தார்கள். இதை சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் ஒன்றோடு வாழ்ந்ததை விட ஒரே நேரத்தில் நான் 9 வாழ்ந்தது சிறப்பானது. குடும்ப வாழ்க்கைக்கு முன்னுதாரம் வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சமூக வாழ்க்கைக்கு முன்னுதாரம் வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருக்கிறது. தொழில் வியாபார வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் வேண்டுமா? மிகப்பெரிய வணிகராக திறந்தார்கள். அரசியல் வாழ்க்கைக்கு முன்னுதாரம் வேண்டுமா? ரசூலுல்லாஹ் 23 வருட காலத்தில் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். அதனுடைய பவர் மக்காவுல மதீனாவுல இன்று வரைக்கும் ஒரு அந்நியன் பிறப்பது கிடையாது, ஒரு அந்நியன் உதிப்பது கிடையாது. எவ்வளவு பெரிய ஆட்சியை உருவாக்கி இருப்பார்கள். எனவே உலகத்தில் எந்தெந்த ஃபேக்கல்டி இருக்கிறதோ, எத்தனை துறைகள் இருக்கிறதோ, அத்துணை துறைகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. இதைத்தான் அவர் எழுதுகிறார், முழு உலக வாழ் மக்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பார். முதலாவது அடையாளம் எழுதிவிட்டு சொல்கிறார், இந்த அடையாளம் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பொருந்துகிறது. இரண்டாவது அடையாளம் சொல்கிறார், கல்கியை பற்றி அவர் எழுதுவது எங்களுடைய புனித நூல்களில் பார்த்த இரண்டாவது அடையாளம், அவர் ஒரு அரேபிய தீபகற்பத்தில் பிறப்பார். கல்கி என்பவர் அரேபிய தீபகத்தில் பிறப்பார். ஜசீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கத்துல் முக்கர்ரமாவில்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லித்தான் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரேபிய தீபகத்தில் பிறந்தார். எனவே இதை வைத்து அவர் சொல்கிறார், எனவே இந்த அடையாளத்தை வைத்து பார்க்கும் போது அது வேறு யாரும் இல்ல, முஸ்லீம்கள் ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது அடையாளம் எழுதுகிறார், இந்துக்களுடைய வேத நூல்களில் அடையாளம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தகப்பனுடைய பெயர் விஷ்ணு பகாத். விஷ்ணு பகாத் சமஸ்கிருத மொழியில விஷ்ணு பகாத் என்பதற்கு வார்த்தையை எழுதி அவர் அர்த்தம் எழுதும் போது சொல்கிறார், விஷ்ணு என்றால் கடவுள், பகாத் என்றால் அடிமை, கடவுளின் அடிமை. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரின் பெயர் அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. எனவே அந்த கல்கியுடைய தகப்பனாருடைய பெயர் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு 100 to 100 வீதம் ஒத்து வருகிறது. எனவே அந்த கல்கி வேறு யாரும் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த அடையாளம் எழுதுறாரு, வேதா என்று சொல்லக்கூடிய இந்துக்களுடைய புனித நூல்ல தாயாருடைய பெயர் சமஸ்கிருதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சுமான். சுமான் என்றால் அர்த்தம் சாந்தி, அமைதி. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருடைய பெயர் ஆமினா, அமைதியானவள், சாந்தியானவள். எனவே அவர் சொல்கிறார், இதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் பொருந்துகிறது. எனவே அந்த கல்கி வேறு யாரும் கிடையாது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது அடையாளம் சொல்கிறார், தாமுகு தம்ருவை ஸைத், அந்த கல்கியுடைய அதிகமான சாப்பாடு ஈத்தம் பழமாகவும் ஜெய்தூன் எண்ணெயாகவும் இருக்கும். எது இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய சாப்பாடு? அதேசுடைய கருத்து வருது, ஈட்டம் பழம் இல்லாத வீடு சாப்பாடு இல்லாத வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான சாப்பாடு பேரீட்டம் பழமும் ஜெய்தூன் எண்ணெய் சம்பந்தப்பட்டதாகவும் தான் இருந்தது என்பதை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோமே. அவர் சொல்கிறார், இந்த அடையாளத்தை வைத்து பார்க்கும் போது அது வேறு யாரும் இல்லை, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் குறிக்கிறது. இன்னொரு அடையாளம் ஐந்தாவது எழுதுகிறார்கள், மஅலூமாத்துஹு ஃபீ காரின் பிவாஸிஃபத்தி மலக். இவர்களுக்கு கடவுளிடத்தில் இருந்த அந்த கல்கி அவதாரம் எப்ப வரும் தெரியுமா? ஒரு குகையை வைத்து ஒரு வானவரை தேர்ந்தெடுத்து கடவுள் அவதாரம் எடுத்து அவருக்கு சில வகையை இறக்குவார். இவர் சொல்கிறார், எங்கள் அனைவர்களுக்கு தெரியும், ஹிரா குகையில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டாம் தனிமையில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சொல்கிறார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற திசுவன் திருவசனங்கள் இறக்கி அருளப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில். இவர் சொல்கிறார், வேத் பிரகாஷ் உபாத்யா என்ற பேராசிரியர் அந்த கல்கிக்கு முதலாவது அவதாரம் வரும் ஒரு குகையில் வைத்து, எனவே இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போதும் இதுவும் முஸ்லீம்கள் ஏற்றிருக்கக்கூடிய தலைவருக்கு பொருந்துகிறது. கடைசியாக ஒரு அடையாளத்தை எழுதுகிறார், அவர் ஒரு போர் வீரராக இருப்பார், அவர் ஒரு குதிரை வீரராக இருப்பார், அவர் ஒரு வாள் வீரராக இருப்பார். எழுதிவிட்டு கடைசி உரையில இந்த பேராசிரியர் எழுகிறார், நான் முழு இந்துக்களுக்கும் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், இதற்கு பின்னாலும் நீங்கள் இன்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்கி அவதாரம் திரும்ப வருவார்கள் என்று யாராவது நினைத்தார்? ஏன் இந்த காலத்தில் வாழ்வீரர் எதிர்பார்க்க இயலாது, இந்த காலத்தில் போர் வீரர் கிடையாது, இந்த காலத்தில் குதிரை வீரர் கிடையாது, இந்த காலத்தில் நாசகரமான ஆயுதங்கள் ஏவுகணைகள் அணுகுண்டுக்கள் பிரம்மாண்டமான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாசகரமான ஆயுதங்கள் தான் இருக்கிறது. எனவே அந்த காலம் அது மலையேறிவிட்டது. எனவே இதற்கு பின்னாலும் அந்த கல்கி வருவார்கள் என்று இந்துக்கள் நினைத்தால் உங்களை போன்ற முட்டாள்கள் உலகத்தில் கிடையாது. அது யார் தெரியுமா? 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த தலைவரை அணுகாமலும் பிசகாமலும் 100க்கு 100 அக்கு வேறு ஆணி வேறாக எந்த தலைவரை எந்த மக்கள் பின்பற்றுகிறார்களோ அந்த உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கல்கி என்பதை அவர் அறுதியாகவும் உறுதியாகவும் இறுதியாகவும் அவருடைய கல்கி அவதாரம் என்ற புத்தகத்தில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய வேத நூல்களில் இருந்து எடுத்த அடையாளங்களை வைத்து சொல்கிறார். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிறப்பதற்கு முன்னாலே சிறப்படைந்தார்கள். அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட மதத்தில் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற அந்நிய மதத்தில் கூட ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் அவர்களுடைய பண்பு அவர்களுடைய சிறப்பு அவர்களுடைய மகத்துவம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உத்தமர் எங்களுக்கு தலைவராக கிடைத்தமைக்கு வாழ்க்கை பூராகவும் சுஜூதில் கழித்தாலும் ஈடாகாது. கண்ணியமானவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை ரிவாயத் செய்த ராவிகள் என்று சொல்கிறோம், அறிவிப்பாளர்கள் என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த ஒரு சஹாபி, அந்த சஹாபியிடத்தில் இருந்த ஒரு தாபிஈ, அந்த தாபிஈயிடத்தில் இருந்த ஒரு தபல் தாபிஈ, அவரிடத்தில் இருந்த ஒரு இமாம், அது வாழையடி வாழையடி வாழையாக சங்கிலி கோர்வையாக இன்று வரைக்கும் தௌரத்துல் ஹதீஸ் என்ற அந்த கோர்ஸை முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு மௌலவியும் ரசூலுல்லாஹோடு இணைகிறார்கள். இப்னு உமர் பானந்துறையில் இருக்கிறதே, என்ன சாதாரணமான மதரசாவாக நினைக்காதீர்கள், ஒவ்வொரு ஆலிமையும் ஒவ்வொரு அறிவு படைத்த இல்மை சுமந்த அந்த உலமாக்கள் ஒவ்வொரு ஆளுமையும் ரசூலுல்லாஹ்வோடு இணைக்கிறது. உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள். நீங்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய தொடரை கண்ணியப்படுத்துவீர்கள் என்பதற்கு அடையாளம். எனவே கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை அறிவித்த ராவிகளுடைய சுமார் வரலாற்று ஆசிரியர்கள் 500,000 ராவிகளுடைய முழு சரித்திரத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். சரித்திரம் என்றால் எங்கே பிறந்தார்கள், யாருக்கு பிறந்தார்கள், எந்த இடத்தில் பிறந்தார்கள், எந்த ஊரில் பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், யாரிடத்தில் கல்வி கற்றார்கள், யார் யார் அவர்களுடைய உஸ்தாதுமார்கள், அவர்களுடைய தகப்பனார் யாரு, அவர்களுடைய தாயார் யாரு, அவர்கள் திருமணம் முடித்தார்களா, யாரை முடித்தார்கள், எத்தனை பிள்ளைகள், அவர் யார் யார் இடத்தில் கல்வி கற்றார்கள், எங்கே பிறந்தார்கள், எங்கே வசாத்தாகினார்கள், இதில் எத்தனையாம் ஆண்டு பிறந்தார்கள், இதில் எத்தனையாம் ஆண்டு வசாத்தாகினார்கள், அவர்களுடைய குணம், அவர்களுடைய நடை, அவர்களுடைய உடை, அவர்களுடைய பாவனை, அவர்களுடைய மன்னன சக்தி, அவர்களுடைய விளக்க சக்தி, அவர்களுடைய இபாதத்துடைய சக்தன், அவர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை குறிப்போ பதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ரிவாயத் செய்த 500,000 அறிவிப்பாளர்களுடைய முழு சரித்திரத்தையும் கிதாபுகள் உலமாக்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதை சொல்லவா வேண்டும், அவர்களை பாதுகாப்பதை சொல்லவா வேண்டும், பாதுகாக்க மாட்டான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொன்ன ராவிகளுடைய 500,000 பேரே அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எந்த கும்பனாவது, எந்த மூளை முடுக்கில் இருந்தாவது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது கையை வைத்தால் அவனை சும்மா விடுவான் அல்லாஹ்? ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தின் மீது கையை வைத்தால் அவனை சும்மா விடுவான் அல்லாஹ்? இந்தியா பிரதேச ஹிந்துஸ்தான் என்ன நடந்தது, அஹ்மது மிர்சா குலாம் காதியானி நான் நபி என்று ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தை யாதித்தான், என்ன நடந்தது, என்ன நடந்தது, கொலரா நோய் பிடித்து அவன் டொய்லெட்டுக்குள்ளே மலத்தல கூடத்துக்குள்ளே செத்து வாய்ந்தான், கேவலமாக்கினான் அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகுவதற்கு 7 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது, 6 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது, 5 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது, 4 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது, 3 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது, 2 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது, கடைசி நாள் என்ன நடந்தது, கடைசி நேரம் என்ன நடந்தது, கடைசி வசியத் எதுவாக இருந்தது, கடைசி வார்த்தை ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையாக இருந்தது, கடைசி வார்த்தை இதுவாகத்தானே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பல் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய முடி எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றி எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பா எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய தலைப்பகை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு எப்படி இருந்தது, சுப்ஹானல்லாஹ், எதை அல்லாஹ் விட்டு வைத்தான். ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை பற்றி வர்ணிக்கும் போது அவருடைய பல்லுகளுக்குள்ளே சிறிய சிறிய இடைவெளிகள் இருக்கும், அவர்கள் பேசும் போது அந்த இடைவெளியில் இருந்து பிரகாசம் ஒன்று வெளிப்படும். ரசூலுல்லாஹ் பாதையில் நடை போடுவார்கள், அவர்களுடைய முடி இந்த தோல் புஜம் வரைக்கும் வளர்ந்து இருந்தது, அவர்கள் நடக்கும் போது அந்த செம்மையான முடி அவர்களுடைய தோளில் பட்டுக் கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் குளித்துவிட்டு பாதையில் நடை போடுவார்கள், அந்த முடியிலிருந்து சொட்டுகின்ற ஒவ்வொரு தண்ணீர் துளியும் முத்துக்களை போன்று பிரகாசித்தது. உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையை பத்தி வர்ணிக்கிறாங்க. முஸ்லிமுடைய ரிவாயத், கைலாவுடைய கைலூலா தூக்கம், நுகருக்கு முன்னால் தூங்குகின்ற சுண்ணத்தான தூக்கம், இந்த தேன் குறிப்பிட்ட நாளையில் என்னுடைய வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் வெறுமேனியோடு வெறுமேனியோடு கைலூலா தூங்குவார்கள். சுட்டரிக்கும் வெயில் அந்த பாலைவன சூடு சாதாரணமான சூடு அல்ல. அவர்கள் தூங்கி எழும்புவார்கள், அந்த படித்திருந்த படுக்கையிலே அவர்களுடைய வேர்வை வடிந்து கிடக்கும். உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் ஒரு போத்தலை கொண்டு வந்து காரூராவை கொண்டு வந்து அந்த வேர்வையை அந்த போத்தலுக்குள்ளே வடித்தெடுப்பேன். உம்மு சுலைம் ரழியல்லாஹு என்ன செய்கிறாய் அம்மா, இல்ல யார் ரசூலல்லாஹ், உங்களோட வேர்வைய வடித்தெடுக்கிறேன், உங்களோட வேர்வையை நாங்கள் அத்தராக பாவிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை அத்தரை விட வாசமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட உத்தமரைத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரசூலாக நபியாக இறுதி தூதராக தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இவர்களை பின்பற்ற பாக்கியம் கிடைத்ததற்கு நாம் எவ்வளவு சுக்குர் செய்ய வேண்டும், எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். சாதாரணமானவர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பரக்கத் தெரியுமா? ரசூலுல்லாஹ் யார் யாருக்காக வேண்டி துஆ செய்தார்களோ அந்த துஆவுடைய பிரதிபலிப்பு பெருக்கப்பட்ட சரித்திரங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்மாவுக்கு ஈலக்கொழுந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வாராங்க ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்மாவுக்கு. உடம்பெல்லாம் ஒட்டி கிடக்குது, முகம் மஞ்சளித்து போயிருக்கிறது, எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, வயிறொட்டி. இதை பார்த்த ரசூலுல்லாவுக்கு மாலை மாலையாக கண்ணீர் கொட்டுகிறது. சொர்க்கத்து தலைவி பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லாமல் ஒட்டிய வயிறோடு ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்மாவுக்கு வந்தார்கள். தாங்க முடியல ரசூலுல்லாஹ்வுக்கு, உதுனியா பாத்திமா என்னுடைய அருமை மகளே, ஈழக்கொழுந்தே கிட்டவாம்மா பக்கத்துல வா. மூன்று முறை அழைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வந்தார்கள். வந்த நேரத்துல ரெண்டு ரிவாயத் வருகிறது. ஒன்று, ரசூலுல்லாஹ் பாத்திமாவுடைய நெஞ்சில கைய வச்சாங்க. இன்னொரு ரிவாயத் வருகிறது, இடுப்புல கைய வச்சாங்க. அல்லாஹும்ம லா துஜி ஃபாத்திமத பின்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இந்த முஹம்மதுடைய மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈழக்கொழுந்து ஃபாத்திமாவுக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் ஆக்கிவிடு. துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிற இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம்களில் ஒருத்தர். பின்னால ஒரு நாள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை சந்திச்சு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அருமை புதல்வியே, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு துஆ செஞ்சாங்க தானே, அந்த துஆவுடைய பரக்கத் பிரதிபலிப்பு எப்படி இருந்தது? சொன்னாங்க, இம்ரான் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அருமை தந்தை ஏண்ட உடம்பை பிடித்து துஆ செய்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாது. தபரானியுடைய ரிவாயத். இம்ரான் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த துஆவை ஓத போக்களை நான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாக்கு பக்கத்தில் இருந்தேன், அவனோட முகத்தை பார்த்தேன், மஞ்சளித்திருந்த முகம். எந்த வினாடி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களோ அந்த துஆவுடைய பரக்கத், அந்த இரத்த நாளங்கள் காய்ந்து மந்தளித்திருந்த அந்த முகத்திலே அந்த இரத்த நாளங்களில் இரத்தம் பீறிட்டு பாய்ந்து இரத்தம் ஓடுகின்ற காட்சி, அவருடைய முகம் சிவத்த காட்சி என்ற கண்ணால பார்த்தேன். சாதாரணமான ஒரு துஆவா? அபு ஸைத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹாக்கிம் பைஹக்கி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இஸ்தக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஅன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்னிடத்தில் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். தண்ணீர் ஃபஅதைதுஹு, நான் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தேன், ஃபகானத் ஃபீஹி ஷஅரத்துன், எனவே அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு முடி விழுந்திருந்தது, ஃபஅஹல்துஹா அந்த முடியை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்வோட கையில கொடுத்தேன். இதை பார்த்த ரசூலுல்லாஹ் அந்த தண்ணீரை குடித்து விட்டு எனக்கு ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜம்மில்ஹு அதிம் ஜமாலா, யா அல்லாஹ் இந்த அபு ஸைத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நீ அழகாக்குவாயாக, அவருடைய அழகை நிரந்தரமாக்குவாயாக. அபு நஹீக் என்று சொல்லக்கூடிய ராவி, இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிற ராவி சொல்கிறாரே, இவரை நான் அத்தைத்துஹு வயதில் இவரை பார்த்தேன், சந்திக்க போயிருந்தேன், எத்தனாவது வயதுல இந்த துவாவை சென்ற மனிதரை நான் சந்தித்தேன், இவருடைய முகத்தில் இந்த தாடியில ஒரு முடி கூட பழுத்திருக்கல்ல, ஒரு முடி கூட நரைத்திருக்கல்ல.
பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரித்திரம்
அறிவிப்பாளர் சொல்கிறாரு,
நான் இவரை சக்கராத்துடைய நேரத்தில் இவரை சந்திக்க சென்றிருந்தேன். நோய் விசாரிக்க நேருக்கு நேராக உட்கார்ந்திருக்கிறோம். ஃபமர்ரத் இம்ராத்துன், எனக்கு பின்னால் ஒரு பெண் நடை போட்டால், ஃபரைதுஹா ஃபி வஜ்ஹி கமா அராஹா ஃபில் மிர்ஆத், அந்த பெண்ணை எனக்கு முன்னால் ஒரு கண்ணாடி வைத்து பார்த்தால் எவ்வளவு தெளிவாக தெரியுமோ அதே போன்று அந்த மனிதருடைய முகத்தில் இந்த பெண்ணை கண்ணாடியில் பார்ப்பதை போன்று பார்த்தேன். அத்தனைக்கும் அவருக்கு 108 வயது. சுபஹானல்லாஹ் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருக்கரம் பட்ட முகம் 108 வயசை எட்டியும் கண்ணாடியை விட பிரகாசமாக இருந்தது. சுபஹானல்லாஹ். இதுதான் கண்ணியமானவர்களே, எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபியை பின்பற்றினால ஒரே ஒரு சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறேன். சஹாபாக்கள் அடைந்த வெற்றி. சுபஹானல்லாஹ்.
அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு, சீரத்து ஸஹாபால முஸன்னிப் கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் உதது யுத்தத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவுல இவருடைய நண்பராக இருந்த பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்ட இவருடைய ஒரு நண்பர் ஷஹீதாக இருந்தார். அந்த ஷஹீதை கனவுல கண்டார்.
கனவுல கேட்கிறாரு, நண்பரே, நீங்கள் தானே பத்ரு யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டீர்கள், உயிரோடு இருக்கிறீர்கள். சொன்னாரு, அல்லாஹ் எங்களுக்கு உயிரை தந்து நஃப்ரஹில் ஜன்னா கைஃப நஷா, எங்களுக்கு அல்லாஹ் உயிரை திருப்பி தந்து சொர்க்கத்தில் பறந்து பட்டை கட்டுறோம் என்றாரு, சொர்க்கத்தில் சுத்தி திரிகிறோம் என்றாரு. சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், நண்பரே கொஞ்ச நாளில் இன்னொரு யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு எங்களோட வந்து சேருவீங்க. இவருக்கு இரவு தூக்கம் போகவில்லை. இப்ப ரசூலுல்லாஹ் சந்திக்கணும், கனவுக்கு விளக்கம் கேட்கணுமே. எங்கள்கிட்ட தான் ஒரு பழக்கம் இருக்கிறது, சுபமுடைய பாங்கு சொல்லி 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் பள்ளிக்கு போவோம். ஆனால் சகாபாக்களுடைய வழக்கம் தஹஜ்ஜுடைய பாங்கை பள்ளியில் இருந்து கேட்பார்கள். ஓடோடி செல்கிறார் ரசூல், யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு கனவு கண்டேனே. சொன்னாங்க, ஹாதிஹி ஷஹாதா, இதுதான் ஷஹாதா. ஷஹீதானவர்களை மௌத்தானவர்கள் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் ரிஸ்க் அளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க கண்ட கனவு உண்மை என்றால் நீங்கள் அது சரியாக நடக்கும் என்றே உடனடியாக வீட்டுக்கு போகிறார்கள். இவருடைய மகன் தான் ஜாபீர் ரழியல்லாஹு அன்ஹு. ஜாபீர், இங்க வா அப்பா, இங்க வா. ரெண்டு வசியத்து சென்றார்கள், அதுல ஒன்று, இத்தகில்லாஹ ஃபி அஹவாதிக், பார் உனக்கு 8 சகோதரிகள் இருக்கிறார்கள், இந்த 8 சகோதரிகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுத்துடு, அவர்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடு. அதே நேரத்தில் சொன்னார்கள், இந்த இடத்துல இந்த பேரித்தம்பல தோட்டம் இருக்குது, இன்ன இந்நாளுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. பெயர் லிஸ்டை கொடுக்கிறார்கள், இந்த வருடம் விளைகின்ற அந்த விளைச்சலின் வருமானத்தின் மூலமாக அந்த கடனாளிகளுக்கு இந்த வருமானத்தில் இருந்து என்ற கடனை அடைச்சிவிடு, நான் யுத்தத்துக்கு போக போறேன், திரும்பி வரமாட்டேன். சுபஹானல்லாஹ். போறாங்க, உஹதி யுத்தம் நடக்குது, உஹத் யுத்தம் நடக்குது.
அவ்வளவு மண் குத்தில உஹதுடைய யுத்தத்தில் முதன் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு.
70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதுல முதலாவது உயிர் திறந்தவர் அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு.
யுத்தம் முடிந்துவிட்டது, 70 சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் வளத்தாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, முகங்கள் மூடி கபன் செய்யப்பட்டிருக்கிறது.
ஜாபிர் மகன் ரழியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு துணியாக கபனாக தூக்கி 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 பார்த்து கொண்டு வருகிறார்கள்.
கடைசியாக ஒரு கபனை தூக்குகிறார்கள், நிலை குலைந்து அப்படியே பின்னால் விழுந்து விடார்கள், பார்க்க முடியவில்லை. அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பு சல்லடை போன்றிருந்தது.
பார்க்க சகிக்கல்ல. அப்துல்லா ரலியல்லாஹு சகோதரி ஜாபிரியாவோட மாமி வந்து பார்த்துட்டு கன்னத்துல கைய நாட்டி ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் குரல் கொடுத்தார்கள், யா ஜாபிர் தபிக்கி யௌலா தபிக்கி. ஜாபிரே, நீ உன்ன வாப்பாவுடைய இந்த நிலைமையை நினைத்து அழுதாலும் அழாவிட்டாலும் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் கேள். மா தானத்தில் மலாஇக்கத்து துவல்லிஹு பி அஜ்னிஹதிஹா ஹத்தா ரஃபஅ்துஹு. ஜாபிர், உன் வாப்பாக்கு உன் வாப்பாவுடைய ஜனாதாவை தூக்கும் வரைக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அவர்களுடைய இலக்கைகளை விரிக்க வைத்து நிழல் கொடுத்த காட்சியை அந்த கண்ணால பார்த்தேன். இந்த பாக்கியம் உன் தகப்பனுக்கு போதாதா? இந்த அந்தஸ்து உன் வாப்பாக்கு போதாதா? கண்ணியமானவர்களே, உபதிரி யுத்தத்தில் கண்ணியமானவர்களே, எப்படி வாழ்கிறோம் என்கிறதல்ல முக்கியம், எப்படி மரணிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுவோம், 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கடைசியில் 6.5 கபரு தான் கிடைக்கிறது என்று சொல்வோமே, பில சொல்லக்கூடாது. அந்த 6.5 கபரும் அல்லா நாடும், அந்த 6.5 கபரும் அல்லா நாடினால் தான் கிடைக்கும். பாருங்கள், சஹாபாக்களுக்கு கபரே கிடையாது. 3 பேர் 2 பேர் 1 கபன்ல. அதிலே முஹத்தீஸ்கள் சொல்கிறார்கள், 3 பேர் அடக்கிய கபரில் முதலாவது ரசூலுல்லா முற்படுத்தியது இல்மை சுமந்தவர்களை. இல்மை சுமந்தவர்களை இந்த நேரத்தில் அப்துல்லா பின் அம்ரி பின் ஹராம், அம்ரி பின் ஜமூ, கால் ஊனமுற்ற சஹாபி, கேட்கிறோமே சரித்திரம், கால் ஊனமுற்ற சஹாபி, இந்த 2 பேரையும் சேர்த்து 1 கபனில் கபன் செய்து அடக்கம் செய்தார்கள். காலம் உருண்டு விடுகிறது, நாட்கள், வாரம், மாதம், வருடம் உருண்டோடியதற்கு பின்னால் ஒரு வெள்ளப்பிரளய மதீனத்து பூமியை துவம்சம் செய்து விடுகிறது. வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு கபறுகள் இடிந்து ஜனாதாக்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்தது. அன்று இருந்த மக்களுக்கு அந்த ஜனாதாக்களை தோண்டி எடுத்து திரும்ப கபன் செய்து அடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை வந்தது. ஏன், சில சாபக்கள் 3 பேரை 1 கபனில், 2 பேரை 1 கபனில், இந்த 2 பேரையும் 1 கபனில் செய்திருந்தார்கள். எனவே வசதி வாய்ப்பு வந்திருக்கிறது, ஜனாதாவை வெளியே எடுத்தார்கள், திரும்ப கபன் செய்து அடக்குவோமே என்று இந்த 2 பேருடைய ஜனாதா கபன் திறக்கப்படுகிறது. திறக்கப்படுகிறது கண்ணமா மாதா பி அன் சொல்கிறார்கள், நேற்று வபாத்தாகி அடக்கப்பட்டவர்களை போர்ந்திருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்டு இந்த வெள்ளப்பிரளயம் வருவதற்கு இடைப்பட்ட காலம் 46 வருடங்கள். முசன்னிப்பவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இடத்துல பட்ட காயத்தில் இந்த கலிமா விரலை வைத்துத்தான் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். ரசூல் அப்படியே அடக்கம் செய்ய சொன்னார்கள். சஹாபாக்கள் திரும்ப கபன் செய்ய வேண்டிய தேவை வந்த காரணத்தினால் அந்த விரலை எடுத்தார்கள். ஆச்சரியம், அப்பவும் அவர்களுடைய காயத்தில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. சுபஹானல்லாஹ், ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. திரும்ப கையை எடுத்து தக்பீர் கட்டி கபரு குழிக்குள்ளே இறக்கிறார்கள். முசன்னிப் சொல்றாங்க, ஆச்சரியம் ஆச்சரியம் என்ன தெரியுமா, எந்த இடத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய கலிமா விரல் இருந்ததோ கபருக்குள்ளே வைத்து ஒட்டோவாக அந்த இடத்துக்கு கை போன காட்சியை பார்த்தோம். ரசூலுல்லாஹை பின்பற்றியதினால் அல்லாஹ் கொடுத்த வெற்றி சஹாபாக்களுக்கு. எனவே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட உத்தமரைத்தான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரசூலாக தந்திருக்கிறான். ஏன் நான் நபியை பின்பற்றக்கூடாது? ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம் கேவலமாக மதிக்கணும்? நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு சுன்னத்தையாவது எவனாவது கேவலமாக நினைத்தால் உலமாக்கள் சொல்கிறார்கள் அவனுக்கு நல்ல மௌத்து வராது. செய்யாமல் இருப்பது வேறு, ஆனால் கேவலமாக நினைத்தோம் என்றால் எங்கள் முழு பரம்பரையையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடைசி மூச்சு வரைக்கும் இப்படிப்பட்ட உத்தமரை, இவ்வளவு மாண்புகளை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வோம் என்ற உறுதியை எடுத்து இந்த இடத்தில் இருந்து பிரிந்து சொல்வோம். ரப்பு அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹை 100க்கு 100% பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயா. எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமை உருவாக்கி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயா. அவர்களுடைய நோய்களை குணமாக்குவாயா. எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை லேசாக்கிறியாவோ. எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே அவர்களுடைய மண்ணறைகளை நீ பொன்னறைகளாக மாற்றியாவோ. இருட்டான வீட்டை வெளிச்சமாக்கிறியாவோ. நெருக்கடியான வீட்டை விசாலமாக்கிறியாவோ. இருள் சூழ்ந்த வீட்டை வெளிச்சமாக்கிறியாவோ. அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றியாவோ. அந்த கபறுகளை நீ சொர்க்கத்து பூஞ்சோலையாக மாற்றியாவோ. ரப்பே ரஹ்மானியாவோ. எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கியாவோ. நோய்களை குணமாக்கியாவோ. மார்க்க பற்ற கொடுத்துறியாவோ. தீனுடைய விளக்கத்தை நசிபாக்கிறியாவோ. எங்களை குழந்தை செல்வங்களை கபூல் செய்து கொய்யாவோ. கெட்டவர்களோட சேர்ந்து கெட்டு போவதை விட்டும் பாதுகாத்திரியாவோ. நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக பாவமே அறியாத பட்சம் குழந்தைகளை சோதிச்சிடாதையாவோ. சுமக்க முடியாத சோதனைகளையும் தந்துடாதையாவோ. செலவழிக்க முடியாத நோய்களையும் தந்துடாதையாவோ. எங்களுடைய முழு பரம்பரையையும் யாவோ. இன்று எந்தெந்த மோசமான நோய்கள் கொடி கட்டி பறக்கிறதோ யாவோ. அப்படிப்பட்ட நோய்களை விட்டு எங்களுடைய முழு பரம்பரையை பாதுகாத்திரியாவோ. இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை தாயாவோ. எத்தனையோ பச்சிலும் குழந்தைகள் யாவோ. நீ கொடுத்த நோயை சுமக்க முடியாமல் யாவோ. கடை கடையாக பள்ளி பள்ளியாக வீடு வீடாக ஏறுகிறார்கள் யாவோ. அப்படிப்பட்ட நோயாளிகளுடைய நோய்களை லேசாக்கியாவோ. அந்த நோய்களை எங்கட பரம்பரைக்கே தந்துடாதையாவோ. நாம் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் யாவோ. உன்னுடைய பாவத்தை எங்களுடைய பாவத்தை விட உன்னுடைய ரஹ்மத் விசாலமானது யாவோ. உன்னுடைய மகபூரத் விசாலமானது நாயனே. உன்னை நம்பியவர்கள் யாவோ. உன்னை தவிர எங்களுக்கு வேற ரப்பு இல்லையா அல்லா. கண் சிமிட்டு நேரம் கூட எந்த சிலையையும் நம்பலையா அல்லா. நீதான் எங்கட ரப்பு யாவோ. நீதான் எங்களை படைத்தவன் யாவோ. நீதான் எங்களுக்கு ரிஸ்களிப்பவன் யாவோ. நீதான் எங்களை பாதுகாப்பவன் யாவோ. நீதான் நோய்க்கு சொந்தக்காரன் யாவோ. நீதான் சிபாவுக்கு சொந்தக்காரன் நாயனே. அப்படிப்பட்ட பூரணத்துவமான முழு அண்ட சராசரங்களுடைய ஆட்சியம் இருக்கக்கூடிய உன்னிடத்துல கையேந்திரம் ரப்பே. எங்களை பொருந்திக்கோ யாவோ. ஆரோக்கியமாக வாழவை யாவோ. கண்ணியமாக வாழவை யாவோ. அவருடைய மகத்துவத்தை விளங்கியாள்ளா. எங்களுடைய நபியுடைய வாழ்க்கையை கடைசி மூச்சு வரைக்கும் பின்பற்றக்கூடிய நன்னடியார்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்திடுவாயாக யாழ்லா. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொய்யாள்ளா. குறிப்பாக இந்த இடத்தில் ஒரு துவாவை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் யாழ்லா. இந்த இடத்துல இந்த பள்ளி உருவாகியதற்கு யார் யாரெல்லாம் காரணமோ ரப்பே அவருடைய கபர்களை நீ சொர்க்கத்து பூஞ்சொலியாக ஆக்கிறியாள்ளா. அவருடைய பரம்பரையை கபூல் செய்து கொய்யாள்ளா. இப்படிப்பட்ட இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாளிகை உன்னுடைய மாளிகையை ஆயிரக்கணக்கான பேர்கள் சுஜூத் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்து வைத்தார்களே அல்லா. அவர்களை கபூல் செய்து கொள்ளா. இந்த பள்ளி வாயிலை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி எந்தெந்த தனவந்தர்கள் எல்லாம் எந்தெந்த செல்வந்தர்கள் எல்லாம் எந்தெந்த பணக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்து செல்வங்களின் மூலமாக உதவி ஒத்தாசை செய்தார்களோ யாழ்லா. கியாமத்து வரைக்கும் அவருடைய முழு பரம்பரையை நீ பாதுகாத்திரியாள்லா. அவருடைய வியாபாரத்தை பாதுகாத்துக் கொடியாள்லா. வியாபாரத்தில் பறக்க செய்யாள்லா. இதற்கு பின்னாலும் யார் யார் எல்லாம் இந்த மாளிகைக்காக வேண்டி உதவி செய்வார்களோ அவர்களை கபூல் செய்து கொள்ளா. இதைவிட பிரம்மாண்டமான இடத்தை நீ சுவர்க்கத்தில் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறாய் ரப்பே. அந்த பாக்கியங்களை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தியாள்லா. துவாக்களை ஏற்றுக்கொள்ளா. இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் மாத்திரம் உண்டை கேட்கிறோம் யாழ்லா. சிரித்து சிரித்து களிமா சொல்லி சொல்லி அந்த சுவனத்தை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில எங்களுடைய முழு பரம்பரையுடைய ரூகையும் வாங்கிக் கொள்வாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.